السلام عليكم ورحمة الله
وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأيوب إذ ناداه ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين فاستجبنا له فكشفنا ما به من ضر وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஈன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துறை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் ஏட்டிக்காப்புடைய நீயத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அனுதினமும் பயந்து விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் என்னும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தில் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நோய் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் ஒரு நோயாளி இருக்கிறார் என்ற செய்தி எங்களுக்கு கேள்விப்பட்டால் அந்த நோயாளியை நலம் விசாரிக்க செல்வது ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் ஒன்று. நலம் விசாரிக்க செல்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன போன்ற சில விடயங்களை நாம் சென்ற பிரசங்கத்திலே நாம் பார்த்தோம். நோய் என்று சொல்லுகின்ற பொழுது நோய் வராமல் இருந்தால் இது ஒரு நியமத், நோய் வந்துவிட்டால் ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அது ஒரு ரஹமத். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள், தேடுமாறு சொல்லி இருக்கிறார்கள், ஏவி இருக்கிறார்கள். எனவே நோய் என்பது வராமல் இருப்பது ஒரு ஆகப்பெரிய நியமத். ஒரு மூமினுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அது வந்துவிட்டாலும் கூட அது ஒரு ரஹ்மத்து தான். ஏனென்றால் எத்தனையோ ஹதீஸுகளில் இந்த நோய்க்குரிய சிறப்புகள் வந்திருக்கிறது. சரி, இந்த நோய் எதன் காரணத்தினால் வருகிறது? ஒரு நோயாளி இருக்கிறார், சமூகத்தில் யாருக்காவது ஏதாவது குறை ஏற்பட்டு விட்டால் போதும் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிப்பார். அவர் செய்த அந்த குறையோ, அவர் செய்த இந்த பாவமோ, அவர் செய்த அந்த மோசமான செயலோ, இன்றெல்லாம் ஒரு நோயாளி நோய்வாய்ப்பட்டால் அவரை ஏனனமாக பேசுவார். சமூகத்தில் நாம் பார்த்திருக்க, கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோயும் ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகளும் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால், சில நேரம் அல்லாஹ்வுடைய அருமை தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தில் சில தரஜாக்களை, சில பட்டங்களை, சில பதவிகளை வைத்திருக்கிறார். அதை இவர் தன்னுடைய அமலினால் அடைந்து கொள்ள தவறுகின்ற பட்சத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏதாவது சோதனைகளை, கவலைகளை, ஹம்முகளை கொடுத்து கொஞ்சம் அவனை சிரமத்திற்கு உள்ளாக்கி அதன் மூலமாக அந்த பட்டம் பதவிகளை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறார். உதாரணமாக சரியான கடமைகளை சரியாக செய்கிறார், ஐந்து நேர தொழுகைகளை பக்குவமாக நிறைவேற்றுகிறார், ஜகாத், நோன்பு, ஹஜ் இது போன்ற முக்கியமான கடமைகளில் கண்கருத்துமாக இருக்கிறார். ஆனால் தஹஜ்ஜத் தொழாமல் இருக்கிறார், லுஹா தொழுகை இல்லாமல் இருக்கிறார், சுன்னத்தான தான தர்மங்கள் கொடுக்காமல் இருக்கிறார். ஆனால் சுப்ஹானஹு வ தஆலா இவரிடத்தில் இருக்கின்ற சில நல்ல குணங்களை மையமாக வைத்து இவர்களுக்கு சுவர்க்கத்திலே சில தரஜாக்களை வைத்திருக்கிறார். தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுதிருந்தால் அது கிடைக்கும், ஆனால் இவர் தொழுகிறார் இல்லை என்றால் அந்த அமலின் மூலமாக அதை அடைந்து கொள்ள தவறுகின்ற அந்த கட்டத்தில் இவருக்கு நோய்களை, பலாய்களை, சில முசீபத்துகளை கொடுத்து அதை அனுபவிக்க வைத்து அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுவர்க்கத்துடைய பட்டங்கள், பதவிகளை கொடுப்பதற்காக வேண்டி நல்ல அமல்களை செய்பவர்களுக்கான சில நோய்களை கொடுக்கிறார், சில நோய்களை கொடுக்கிறார். இன்னும் சில பேருக்கு தன்னிடத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் விடுபட வேண்டும், அதை விட்டு அவன் ஒதுங்க வேண்டும், தௌபா செய்து மீண்டு வர வேண்டும், அதை அவர் உணர வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நோய்களை கொடுத்து அதன் மூலமாக அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் பாவமும் இல்லை, இந்த நன்மையான காரியத்தை அவர் விட்டு வைப்பதும் இல்லை. இந்த மாதிரியானவர்களுக்கும் நோய் வரும் வந்திருக்கிறது இஸ்லாமிய வரலாறு கூறுகிறது. அப்படி என்றால் இவர்களுக்கு எதன் காரணத்தினால் வருகிறது? சுவர்க்கத்துடைய தரஜாக்களை கொடுப்பதற்காக வேண்டி அதை இவர் எந்த அமலையும் விட்டுவிடவும் இல்லை, அல்லது இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் பாவம் இவர் செய்ததும் இல்லை, அதிகமான பெரும் பாவங்களில் ஈடுபடுவதும் கிடையாது. சிறிய பாவங்கள் மனிதர் என்ற ரீதியிலே செய்தாலும் அவர் இடைக்கிடையே தொழுகின்ற தொழுகைகள், அவர் தொழுகின்ற ஜும்ஆக்கள், இடையிலே வந்து போகின்ற ரமலான்கள், அவர்கள் செய்கின்ற உமராக்கள், இவைகள் சில சிறிய சிறிய பாவங்களை மன்னிப்பதாக மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவருக்கு ஏன் நோய் வந்தது என்று பார்த்தால் அவரை சோதிப்பதற்காக. இப்படி பல அமைப்புகளில் நோய் வருவதை நாம் பார்க்கிறோம். அதனால் யாருக்காவது நோய் வந்துவிட்டால் அவரை ஏளனமாக பேசுகின்ற தகுதி எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் இதற்கு எத்தனையோ ஹதீஸ்கள், சுஹைப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜபன் லி அம்ரில் முஃமின், இந்த மூமினுடைய சங்கதியை பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. மூமினுடைய எந்த செயலை பார்த்தாலும் ஆச்சரியம். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்ட இந்த மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கின்ற பாக்கியங்களை பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. காரணம் என்ன சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைர், வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருக்கு ஹைராகத்தான் இருக்கிறது, எது நடக்கட்டுமே அது ஹைராகத்தான், நலவுல தான் போய் முடிகிறது. வலைஸ தாலிக்க லி அஹதின் இல்லா லில் முஃமின், மூமினை தவிர வேறு யாருக்கும் இப்படியான பாக்கியம் கிடைப்பதில்லை, கிடைக்க பெறுவதில்லை. உதாரணமாக சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஃபஷக்கரல்லாஹ் ஃபலஹு அஜ்ருன், சந்தோஷமான வாழ்க்கையில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, சந்தோஷமான நிகழ்வுகள் நடைபெறுகிறது, வியாபாரத்தை எடுத்தாலும் அதிலே இவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கிறது, மிகப்பெரிய முன்னேறி கொண்டு போகக்கூடிய அமைப்பில இருக்கிறது. அவர்களுடைய குழந்தை குட்டிகளுடைய விஷயம் எல்லாம் கைதான அமைப்பிலே உருவாகி கொண்டிருக்கிறது. அவருடைய வீடு, அவர் ஓடுகின்ற வாகனம், அவருடைய எல்லா அமைப்புகள், அவர்களுடைய தேக ஆற்றல், தேக ஆரோக்கியம் அனைத்துமே நலவாக இருக்கிறது. இந்த அனைத்து சுகந்திகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறான். அப்பொழுதும் அவருக்கு கூலி கிடைக்கிறது. உலகத்திலே நியமன், உலகத்திலே செல்வம், உலகத்திலே பாக்கியம், அந்த பாக்கியத்தை அனுபவித்து இது என் கெட்டித்தனத்தின் மூலமாக நான் தேடிக்கொண்டது அல்ல, மாறாக என்னுடைய ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறார், அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். துனியாவும் கிடைக்கிறது, அதற்கு நன்றி செலுத்திய காரணத்தினால் அதற்குரிய கூலியும் வெகுமதியும் கிடைக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் மூமீன்கள், வைன் அஸாபத்துஹு பர்ரா, இன்னும் சில நேரம் அவருக்கு கவலைக்குரிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், நோய்கள், பலாய்கள், முசீபத்துகள் ஏற்படுகிறது. ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடந்திருக்கிறது, இந்த நோய் எனக்கு வந்திருக்கிறது, இந்த சிக்கல் எனக்கு வந்திருக்கிறது, இது இப்படி நடந்திருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று மிகவும் பொறுமை மீறாமல், பொறுமையில் எல்லை மீறாமல் அந்த பொறுமையோடு அந்த விடயங்களை கையாளுகின்ற பொழுது பலகு அஜுன் அதற்கும் கூலியிருக்கிறது. சந்தோஷம் வருகின்ற பொழுது அதை கொண்டாடி அல்லாஹுக்கு சுக்ரி செய்கிறார், அங்கும் நன்மை. சிக்கல்கள் சங்கடம் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்கிறார், இது அல்லாஹுடைய ஏற்பாடு என்று அவர் கூறி தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக் கொள்கிறார், இங்கேயும் நன்மை. சொல்லிவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் எதை ஏற்பாடு செய்திருந்தாலும் அதனுடைய முடிவு நலவில இருக்கிறது. அந்த முஃமீன்கள் அந்தந்த கட்டத்தில் நடந்து கொள்கின்ற விதத்திலே இது அமைந்திருக்கிறது, நலவு கிடைக்கிறது, அல்லாஹுடைய ஏற்பாட்டின் மூலம் கிடைக்கிறது என்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மோசமான சில முசீபத்துகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்து போவது சகஜம், நியதி. வந்துவிட்டால் எதுவும் அல்லாஹுடைய ஏற்பாடு, என்ன செய்ய, எங்களுடைய கையிலே எதுவும் இல்லை, இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், பொறுமை கொள்கிறார். இங்கேயும் கூலி இருக்கிறது. கண்ணியமான கனவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எது நடந்தாலும் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஏற்பாட்டின் படிதான் நடக்கிறது. அதிலேயும் விசேஷமாக ஒரு மனிதனுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதென்றால் இதற்கெல்லாம் சுபஹானஹு வ தஆலா கணிசமான கூலிகளை வைத்திருக்கிறார். புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியிலே கிதாபுல் மருவா என்ற ஒரு பாடமே இருக்கிறது. நோயாளிகள் சம்பந்தமான சமாச்சாரம், நோயாளிகளை பற்றி ஹதீஸிலே வருகின்ற எத்தனையோ ஹதீஸுகள், எத்தனையோ பொன்மொழிகள். அதிலே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு ஏதாவது நோய் ஏற்படுமாக இருந்தால், எனக்கு ஏதாவது என் உடம்பை தாக்குகின்ற ஒரு நோய் வருமாக இருந்தால் காய்ச்சல் வருவதையே நான் அதிகமாக நேசம் கொள்கிறேன். நோய்கள் பலவிதம், பல அமைப்புகளிலே பாரிய பயங்கரமான வியாதிகள், நோய்கள் இருக்கின்றன. அத்துணை நோய்களிலும் இந்த காய்ச்சல் வருவதை நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். நோய் வந்தால் எனக்கு காய்ச்சல் வரட்டும், காரணம் லியன்னஹா தத்குலு ஃபீ குல்லி உவ்வின் மின்னி, என் உடம்புக்குள்ளே எத்துணை உறுப்புகள் இருக்கின்றனவோ அத்துணை உறுப்புக்குள்ளேயும் இந்த காய்ச்சல் ஊடுருவி செல்லும். காய்ச்சல் என்றால் எங்கே வருத்தம் என்று யாரும் கேட்க மாட்டார். தலைவலி என்றால் தலை மாத்திரம் வலிக்கும், கால்வழி என்றால் காலுக்கு கீழால் அந்த கால் மாத்திரம் வலிக்கும், கைவருத்தம் என்றால் கை மட்டும், வயிற்று வலி என்றால் வயிறு மட்டும், பல்வழி என்றால் பல்லு மட்டும், ஆனால் காய்ச்சல் முழு உடலையும் அது வாட்டி வதைத்து விடும். மூளை முடிக்கு நாள நரம்புகளில் எல்லாம் அந்த காய்ச்சல் ஊடுருவி செல்லும். சொல்லுகிறார், ததுகுலுபி குல்லி உதுவின் மின்னி வைன்னமாக யுக்தி குல்ல உதுவின் எனவே எல்லா உறுப்புகளும் அந்த நோயின் மூலம் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான கூலிகளை விகிதாசாரப்படி கொடுத்து விடுகிறார். எனவே அந்த காய்ச்சலை நோய்களிலே நான், எனக்கு ஏதாவது நோய் வந்தால் அந்த காய்ச்சல் வருவதையே நேசிக்கிறேன் என்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மூமினுக்கு ஒரு நாள் இரவு காய்ச்சல் வருகிறது. அந்த முழு இரவும் தூக்கம் இல்லாமல் அங்கும் இங்கும் உருண்டு கொண்டு புரண்டு கொண்டு மிகவும் அவதிப்பட்டு அவன் அந்த இரவை கழித்து காலையிலே எழும்புகின்றான். எழும்புகின்ற பொழுது அவன் செய்த சகல சிறிய பாவங்களையும் அந்த காய்ச்சலுடைய வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். சாதாரண நோய் வருவதன் மூலமாக ஏற்படுகின்ற பாக்கியங்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். மாமின் முசீபத்தின் துசீபுல் முஸ்லிம இல்லா கஃபரல்லாஹு பிஹா அன்ஹு ஹத்த ஷௌகத்தி யுஷாக்குஹா அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரவாஹுல் புகாரி. ஒரு மூமினுக்கு ஏற்படுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஆக குறைந்தது அவனுடைய காலிலே ஒரு முள்ளு குத்திப்பட்டாலும் கூட அவனுடைய பாவங்கள் அதன் பரக்கத்தின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது. ஏதோ அவர் செய்த ஒரு தவறு அதனால் மன்னிக்கப்பட்டு அதற்கு கஃபாராவாக அந்த முசீபத்து கருதப்படுகிறது என்ற கருத்தை காரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி எப்படி உதாரணம் சொன்னார்கள்? பாதையிலே நடந்து செல்லுகின்ற பொழுது காலிலே ஒரு முள்ளு குத்திப்பட்டாலும் தற்செயலாக தன்னுடைய கவன இனத்தின் காரணத்தினால ஒரு முள்ளு குத்திப்பட்டாலும் இவர் செய்த ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னித்து 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 வாழ்க்கையில் வந்து போகின்ற இந்த முசீபத்துகளின் மூலமாக இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அல்லாஹ்வை பரிசுத்தமானாக இவர் சந்திக்கும் வரைக்கும் சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஏற்பாட்டை செய்கிறான் என்ற கருத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் என்பது சில நேரம் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வரும், அல்லது எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக வரும், அல்லது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று எங்களை சோதிப்பதற்காக வேண்டி வரும். இதுபோல் என்றால் அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நோயாளியை பற்றி சொல்லுகிறார். அதுதான் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மிக பயங்கரமான நோயினால் பீடிக்கப்பட்டார், மிக பயங்கரமான நோயினால் பீடிக்கப்பட்டார். ஷைத்தான் அந்த அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது நீ என்னை சாட்டி விடுவாயாக. சல்லித்துனி அலா அய்யூப், அய்யூபின் மீது ஆதிக்கம் கொள்ளுகின்ற ஆற்றலை எனக்கு தருவாயாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜசத் என்கின்ற உடம்பையோ கல்பு என்கின்ற உள்ளத்தையோ உன்னிடத்தில் சாட்ட மாட்டேன், மாற்றமாக அவர்களுடைய அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செல்வங்களிலும் அவர்களுடைய விவசாய நிலங்களிலும் அவர்களுடைய குழந்தைகளையும் உன் ஆதிக்கத்துக்குள் நான் தந்துவிடுகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் தடவையாக அந்த இபிலீசுக்கு அனுமதி கொடுத்தார். இந்த இபிலீஸ் வருகிறார், அவருடைய சகாக்களை அழைக்கிறான். இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற அடி இருக்கிறதே, அவர் பொறுமை இழக்க வேண்டும், அவரை அல்லாஹ் சோதிக்கிறார், எனக்கு அவர்களிடத்தில் சில ஆற்றல்களை தந்திருக்கிறார், அவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுகின்ற முசீபத்தின் மூலமாக அவர்கள் நிலை குலைந்து போக வேண்டும், அப்படி உங்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று மிகப்பெரிய உபதேசம் செய்து அந்த ஷைத்தானுடைய கும்பல்களை ஏவி விடுகிறார். அதிலே ஒரு கூட்டம் போனது, ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேய்க்குகின்ற ஆடுகளை பார்ப்பதற்கு மாத்திரம் 2000 நாய்கள் இருந்ததாக சரித்திரத்தில் எழுதுகிறார். 2000 நாய்கள், மிகப்பெரிய கோடீஸ்வரர். முதலாவதாக செய்தி வருகிறது, அவர்களுடைய விவசாய பூமிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கணக்காரர் ஓடி வருகிறார், ஏ அல்லாஹ்வுடைய நபியே, இது என்ன நடந்திருக்கிறது? ஒரு மிகப்பெரிய ஒரு தீ ஏற்பட்டு உங்களுடைய முழு பயிர் நிலமும் அப்படியே கருகி சாம்பலாகிவிட்டது, முழு பயிர் நிலமும் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் அப்படியே மடிந்து அப்படியே நாசமாய் போய்விட்டது. பேசாமல் இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்திலே ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையன் ஓடி வருகிறான். அல்லாஹ்வுடைய தூதரே நபியே, என்ன முசீபத்து வந்து விட்டது? இதோ ஒரு நோய் வந்து உங்களுடைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆடுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக துடிதுடித்து செத்து போய்விட்டது, முழு ஆட்டு மந்தையும் இறந்து போய்விட்டது. சொத்தில் மிகப்பெரிய ஒரு பகுதி. திடீரென்று இன்னும் ஒருத்தர் ஓடி வருகிறார், அல்லாஹ்வுடைய நபியே ஒட்டகத்தை மேய்த்துக் கொண்டிருந்தேன், என்ன ஆச்சரியம், ஒரு ஒட்டகம் கூட மீதமில்லாமல் என்ன நேர்ந்ததோ என்ன நடந்ததோ தெரியாது, முழு ஒட்டகைகளும் அப்படியே செத்து மடிந்து போய்விட்டன, லட்சக்கணக்கான ஒட்டகங்கள் அப்படியே செத்து போய்விட்டன. பேசாமல் இருக்கிறார்கள். அடுத்து ஒரு மனிதன் ஓடி வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் மேய்த்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மாடுகள் எல்லாம் திடீரென்று செத்து போய்விட்டன, என்ன நடந்ததோ தெரியவில்லை, ஏது நடந்தது என்று தெரியவில்லை, கண் முன்னால் அந்த காட்சியை நான் கதறி கதறி பார்த்துக் கொண்டிருந்தேன், அப்படியே துடிதுடித்து மொத்தமான மாடுகளும் மாய்ந்து போய்விட்டன. எவ்வளவு பெரிய ஒரு நொடிப்பொழுதில் காதுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக செய்தி வருகிறது, முழு சொத்துக்களும் வீணாகிவிட்டது. ஆனால் இவர்களுடைய உள்ளத்தில் மாற்றம் வந்ததா? கடுகளவேனும் மாற்றம் வரவில்லை. இப்பொழுது இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுக்கு கொடுத்த ஆதிக்கம் என்ன? இவர்களுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளையும் அழைத்து மூத்த பிள்ளை அவருடைய வீட்டிலே ஒரு விருந்து உபசாரம் ஏற்பாடு செய்தார். அனைவர்களும் சந்தோஷமாக விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று பஹப்பத்ரீஹுன் ஒரு காற்று வீசியது. அந்த காற்று எவ்வளவு, அதாவது சக்தி வாய்ந்த காற்று என்றால், அந்த வீட்டை கட்டப்பட்ட பிரதான தூண்களை எல்லாம் அது சாய்த்து விட்டது. அந்த வீடு அப்படியே இடிந்து விழுந்து விட்டது. அவர்களுடைய சகல குழந்தைகளும் ஒரு நொடிப்பொழுதிலே, ஒரு கணப்பொழுதிலே அந்த வீட்டுக்குள்ளே அப்படி உண்ட சாப்பாட்டோடு அப்படியே அவர்கள் மாண்டு போய்விட்டார்கள், மரணித்து போய்விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஓடோடி வந்து சொல்லுகிறார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, ஒரு மனிதன் வருகிறான், வந்தவன் யாரும் அல்ல, இபிலீஸ் வருகிறான் மனித ரூபத்திலே வருகிறான். அய்யூபே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நடந்ததை நீங்கள் பார்த்திருக்க வேண்டுமே. ஃபலௌ ரஐதஹும் இஹ்தலத் திமாஉஹும் பிதஆமிஹிம் வஷராபிஹிம். சுப்ஹானல்லாஹ், எப்படி சொல்றான்டா, அவர்கள் சந்தோஷமாக தின்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்ததின் மூலமாக அவர்களுடைய உடல்கள் நசுக்கி, அந்த உடல்கள் நசுங்கி அதன் மூலமாக கசிந்த இரத்தமும், அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த சாப்பாட்டோடு அந்த இரத்தத்தோடு அவர்கள் அப்படியே சாய்ந்திருந்த காட்சியை மாத்திரம் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் துடித்து போயிருப்பீர்கள் என்று ஒரு ஆனந்தத்தோடு இவர்களுடைய பொறுமையை மீறுகின்ற ஒரு வார்த்தை இவர்கள் பிரயோகிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லி பார்க்கிறார். இவர்கள் கேட்டார்கள், இடிந்து விழுந்த வீட்டுக்குள் இரத்தமும் சாப்பாடும் இரண்டரை கலப்பதை நீ எங்கிருந்து பார்த்தாய்? இவன் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நான் இருந்தேன், அந்த இடத்தில் நீ இருந்தால் நீ எப்படி தப்பிக் கொண்டாய் என்றால் நீ இபிலீஸ்தானே என்றார்கள். ஆச்சரியம், அவன் நினைத்தான் இது என்னடா நடக்கிறது, விவசாய நிலம் அப்படியே இல்லாமல் போய்விட்டது, மாட்டு மந்தையும் ஆட்டு மந்தையும் ஒட்டக மந்தைகளும் ஒருவன்பின் ஒருவராக வந்து லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பின்னால் இருந்த ஒரே செல்வம் குழந்தை செல்வங்கள், அந்த குழந்தைகளும் பூண்டோடு ஒடிந்து விட்டார்கள். இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இவர் ஏதாவது ஒரு பொறுமையில்லாத வார்த்தையை பாவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஷைத்தான் சொன்னார். நாம் என்றால் அவன் எவ்வளவு குடிகாரனாக இருக்கிறான், இவன் எவ்வளவு வட்டிக்காரனாக இருக்கிறான், அவன் எவ்வளவு ரேஸ்காரனாக இருக்கிறான், இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது, அஞ்சு நேரம் தொழுகிற எங்களுக்கு தான் எல்லாமே முடிந்து போய்விட்டது. பொறுமை மீறி, எல்லை மீறி வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பது ஷைத்தானுடைய இபிலீசுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கடுகளவேடும் அவர்கள் உள்ளம் மாறவில்லை. சொன்னார்கள், என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்கும் பொழுது என் உள்ளம் எப்படி இருந்ததோ அதை விட கடுகளவாவது இன்னும் மாறவில்லை. ஷைத்தானை ஏசி துரத்தி விட்டு புது எடுத்துக் கொண்டு தொழுகையின் பக்கம் விரைகிறார்கள். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி அந்த நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகையின் பக்கம் விரைகிறார்கள். அந்த நேரத்திலே ஷைத்தான் ஒரு சப்தமிட்டான், முனங்கள் சப்தம், வானத்திலுள்ள மலக்குமார்களும் பூமியில் உள்ள ஏனைய படைப்பினங்கள் அனைத்தையும் அந்த ஆதங்கத்தோடு அவன் நொந்து கொள்கின்ற அந்த முனங்கள் சத்தத்தை கேட்டார்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், தப்பிக்கொண்டார்,
நீ சோதித்த அந்த சோதனையிலே இருந்து கடுகளவாவது அவர் தடம்புரணவில்லை. மாற்றமாக இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை பொருந்திக் கொண்டாய். இப்பொழுது நீ அவர்களுடைய உடம்பை நீ எனக்கு ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், உடம்பை ஒப்படைக்கிறேன் ஆனால் அவர்களுடைய கல்பை உன்னிடத்தில் ஒப்படைக்க மாட்டேன். சைத்தான் வருகிறான், அவர்களுடைய உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே குதிகாலின் பக்கம் அமர்கிறான். அந்த காலின் பக்கம் ஒரு ஊது ஊதுகிறான். அந்த ஊதுதலின் காரணத்தினால் முழு உடலும் அந்த தூக்கத்திலே இருந்து எழும்புகிறார்கள். முழு உடலும் புண்ணாக்கப்பட்டு விட்டது. தஃப்ஸீர் இப்னு கஸீர் எழுதுகிறார்கள், ஒரு ஊசியுடைய காது அளவுக்கு கூட இடைவிடாமல் அந்த ஊதுதலின் அந்த தீங்கின் காரணத்தினால் முழு உடலும் அப்படியே ஒரே புண்ணாக மாறிவிட்டது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், தூரத்தில் இருந்தவர்கள் எல்லோருமே அவர்களை கைவிட்டு விட்டு அவர்களை தூரம் போய்விட்டார்கள், ஒதுக்கி போட்டு விட்டார்கள். அனைவர்களும் ஒதுங்கி போய்விட்டார்கள், யாரும் பக்கத்திலே வர முடியாது. அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு நோயை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறார். ரஹ்மா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி மாத்திரம் அவர்களுக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபியுடைய மனைவியாக இருந்து கொண்டு வீடு வீடாக போய் பாத்திரம் துடைத்தார்கள், வீடு வீடாக போய் துணிமணி கழுவினார்கள், கூலி வேலை செய்துவிட்டு கஷ்டத்தோடு களைப்போடு அதிலே கிடைக்கின்ற ஒரு சில்லறை காசுகளை கொண்டு வந்து ஏதாவது உணவு வாங்கி அவர்களுக்கு தானமாக கொடுப்பார்கள், இரவலாக கொடுப்பார், சாப்பாடாக கொடுப்பார். மிகவும் கஷ்டம். இப்பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு கட்டத்தில் அந்த அன்பு மனைவி வந்து, என்னுடைய அருமை கணவரே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதனை? நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க கூடாதா? ஒரு வார்த்தை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டால் இந்த முசீபத்தை விட்டு அல்லாஹ் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பானே என்று ஆறுதல் சொல்கிறார்கள். சொன்னார்கள், வைஹக்கி, உனக்கு நாசம் உண்டாகட்டும். 70 வருடம் எவ்வளவு நிம்மதியாக இருந்தேன், 70 வருடம் எவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்தேன், இப்பொழுதுதான் நோய் வந்திருக்கிறது, நோய் வந்திருக்கிறது. 70 வருடம் அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்த நான் இந்த நோயை ஏன் கொஞ்சம் பொறுமையோடு சகித்துக் கொள்ளக் கூடாது என்று ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மனைவி சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைக்கு எதிர் பதில் கொடுத்து அந்த நோயை தாங்கினார். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள் என்றால், இவர்கள் வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து எதையுமே கொடுக்க முடியாத காரணத்தினாலே இவர்கள் தன்னுடைய தலைமுடிகளை கூட விற்க ஆரம்பித்து விட்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக கொடுக்கப்பட்ட சாப்பாட்டை பார்த்து கேட்கிறார்கள், அன்னாலக்கிஹாதா, இந்த சாப்பாடு எங்களை வந்தது என்று நீ சொல்லாத வரைக்கும் இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன். அவர்களுடைய ஹிஜாபை கலத்தி காட்டுகிறார்கள். அவர்களுடைய அந்த தலை ரோமங்கள் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே அந்த முடிகளை வாங்குவார்கள். முடி குறைந்தவர்கள் அவர்களுடைய முடியோடு சேர்த்து அதிகமான முடி இருப்பதை போன்று காண்பிப்பதற்காக வேண்டி. எனவே அந்த காலத்தில் ஒரு பெண்மணி கேட்டதின் மூலமாக, எந்த வேலையும் கிடைக்கவில்லை, உங்களுக்கு பசி தாங்க முடியாது, உங்களுக்கு எப்படியாவது ஆதாரம் கொடுக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் கடைசியாக உன்னுடைய தலை கொண்டை முடியை வெட்டி தந்தால் இவ்வளவு தருவேன் என்று சொன்னதின் காரணத்தினால், உங்களுடைய பசியை போக்க வேண்டும் என்ற நீயத்தின் காரணத்தினாலே இதையும் விற்றுவிட்டு வந்துவிட்டேன். சுபஹானல்லாஹ். இப்பொழுது துஆ கேட்கிறார்கள் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், துஆ கேட்கிறார்கள். இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறார், வ அய்யூப இதனாதாஹு ரப்பஹு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்ப்பீர்களாக. திடீரென்று அல்லாஹ்வை அழைத்தார்கள். ரப்பஹு அன்னி மஸ்தனியத்துர் وانت ارحم الراحمين. யால் எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல கண்ணியமானவர்களே, 18 வருட காலமாக அவர்கள் அந்த நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார். 18 வருட காலம் மனைவியை தவிர வேறு யாரும் அவர்களுக்கு பக்கத்திலே கூட வர முடியாமல் அப்படியே தூரமாக்கப்பட்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு மிக கோரமான கொடூரமான ஒரு நோய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். 18 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ மிகவும் இரக்கமுள்ள ரஹ்மான், எனக்கு நோய் வந்திருக்கிறது, இந்த நோயை நீ குணப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் துஆ கேட்டதற்கு இணங்க, ஃபஸ்தஜபுனா லஹு, அவர்களுடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம். ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர், அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த நோயை நாம் இல்லாமல் உண்டாக்கினோம். எந்த அளவுக்கு என்றால், அவர்கள் வெளிவாசலுக்கு போகிற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஹஜரத் ரஹ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அவர்களை அழைத்துக் கொண்டு அப்படி ஒரு ஒதுக்குப்புறமாக போய் அந்த இடம் வருகின்ற நேரத்திலே அந்த மனைவி அங்கே இருக்குமாறு சொல்லி மனைவியுடைய கண் காணாத ஒரு இடத்திற்கு போய் அவர்களுடைய வெளிவாசல் தேவையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இதே மாதிரி இவர்கள் போனார்கள் ஒரு நாள் வளமை போன்று, ஆனால் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டது. இந்த அம்மையார் அங்கும் இங்குமாக தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நபியிடத்திலே வெளிவாசலுக்கு போகின்ற நேரத்திலே அவர்கள் சமீபத்தில் போவதும் அவருக்கு பிடிக்காது. என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று தெரியாமல் அங்கும் இங்கும் தட்டுத்தடமாடுகிறார்கள். திடீரென்று ஒரு மனிதன் வருகிறார். பார்த்தால் மிக அழகான தோற்றம். 18 வருடங்களுக்கு முன்னால் நோய் வருவதற்கு முன்னால் செல்வ செழிப்பு அதிலே மிதந்த கோடீஸ்வரர் ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி ராஜபாணியிலே இருப்பார்களோ அந்த தோற்றத்தோடு ஒரு மனிதர் வருகிறார். ஓடோடி போய் கேட்கிறார்கள், பாரக்கல்லாஹு ஃபீகே, அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நபி, அல் முபத்தலா, சோதனையால் சோதிக்கப்படுகின்ற நோயால் பீடிக்கப்பட்ட ஒரு நபி இங்கே வெளிவாசலுக்கு போனார், அவரை காணவில்லை, நீர் கண்டீரா? சத்தியமாக சொல்லுகிறேன் சகோதரரே, அந்த என்னுடைய கணவர் நோய் வருவதற்கு முன்னால் எப்படி எந்த தோற்றத்தில் நீ கம்பீரமாக இருக்கிறாயோ இதே மாதிரிதான் அவர் நோய் வருவதற்கு முன்னால் இருந்தார். அப்படியான ஒரு மனிதரை கண்டாயா? இன்னி இன்னமாக அன சொன்னார்கள், நீ யாரை கேட்கிறாயோ அதே அய்யூபு தான் நான். ஒன்றுக்கு போன நேரத்தில் மனசலம் கழித்து விட்டு அதை சுத்தம் செய்து எழும்புகின்ற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஒரு குல்பிரிதிரி ஏத அய்யூபே, அல் குர்ஆன் சொல்கிறது, உன்னுடைய காலின் மூலமாக இந்த இடத்தை உதைப்பீராக. உதைக்கப்பட்டது, ஒரு நீரூற்று வெளியே வந்தது, அதன் மூலமாக அல்லாஹ் குளிக்க சொன்னான். இன்னொரு இடத்தை காட்டி உதைக்க சொன்னான், உதைத்தார்கள். ஒரு நீரூற்று வந்தது, அதனால் குளிக்க சொன்னான். குடித்து முடிந்ததற்கு பின்னால் அப்படியே எப்படி ஒரே இரவிலே நோய் வந்ததோ ஒரே கனப்பொழுதிலே நோய் மறைந்து விட்டது. பொறுமையை மேற்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆச்சரியத்தை இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகிறார். அவர்களுக்கு இருந்த நோயை நாம் அப்புறப்படுத்தினோம், குணப்படுத்தினோம். வாஅதைனாஹு அஹ்லஹு வ மித்லஹும் மஅஹும், ஏற்கனவே மௌத்தா போன குழந்தைகளையும் உயிர் பெற்று எழச் செய்தோம். திரும்ப உயிரோடு அவர்களை அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தோம். எத்தனை குழந்தைகள் அந்த அனர்த்தத்தின் மூலமாக இறந்து மாய்ந்து விட்டார்களோ அதே மாதிரி திரும்பவும் அவர்களுடைய மனைவியின் மூலமாக அதே முகப்பாவனையுள்ள குழந்தைகளை இரண்டாவது முறையும் கொடுத்தோம். ரஹ்மத்தம் மின் இந்தினா, இது எங்களுடைய அருள், இது எங்களுடைய ரஹ்மத். வதிக்கிறாளில் ஆவிதி, வணக்கசாலிகளுக்கு இது பெரும் பாடமாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஞாபகமாக இருக்கட்டும். எது நடந்தாலும் அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது, நோய் வந்தாலும் அதுவும் என்னுடைய அல்லாஹுவை கொண்டுதான் நடக்கிறது என்ற ஞாபகார்த்தம் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கட்டும் என்ற கருத்தை அல்லாஹுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அல் குர்ஆனில் நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் இவர்களுக்கு ஏற்பட்ட நோய், அவர்கள் மேற்கொண்ட பொறுமை, அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்த மகிமை அனைத்தையும் இந்த அல் குர்ஆன் வசனத்திலே சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதியாக ஒரு சிறிய ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இதா மர்தல் அப்து அவ் சாஃபர கத்தபல்லாஹு லஹு மா கான யஅமலு ஸஹீஹன் முகீமன். ஒரு மனிதனுக்கு நோய் வந்து விட்டது, அல்லது ஒரு மனிதன் பிரயாணம் செய்கின்ற தேவை ஏற்பட்டு விட்டது, பிரயாணம் செய்கிறார் அல்லது நோய் வருகிறது. நோய் வந்து விட்டால் நோய் இல்லாத காலத்திலே செய்த அமலை செய்ய முடியாது. பிரயாணம் செய்து விட்டால் 4 ரக்கா தொழுகையை கூட 2 ரக்காத்தாக சுருக்கமாக தொழலாம். அதிலே களைப்பு இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, சரியாக அமளிபாதத்தை செய்ய முடியாது. சில நேரம் தஹஜ்ஜு தப்பி போய்விடும், சில நேரம் முன்பின் சுன்னத்துகள் தவறி போய்விடும். பருதே 2 ரக்காத்தாக சுருக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இவர் ஊரிலே இருக்கும் பொழுது பருதை பரலாக தொழுதி முன்பின் சுன்னத்துகளை தொழுகிறார். பிரயாணம் போன நேரத்திலே அவருக்கு அந்த அமலை செய்ய முடியாவிட்டால் ஊரிலே இருக்கின்ற பொழுது செய்த காரணத்தினால் சஃபரிலேயும் கூட அதை செய்த சவாபை அல்லாஹ் எழுதுகிறார். நோய் வந்து விட்டது, நின்று சொல்ல முடியாது, உட்கார்ந்து தொழுகிறார். நோய் இல்லாமல் இருந்த காலத்திலே அவர் நின்று தொழுது பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார், அமளிவாக செய்த வணக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அந்த நோய் வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் மலக்குமாரை பார்த்து சொல்லுவாராம், நோய் இல்லாத காலத்திலே இவருடைய அமளிவாதத்து எப்படி இருந்தது? அந்த பட்டோலைகள் புரட்டி பார்க்கப்படும், அதில் எழுதப்பட்டிருக்கும், இவர் அழகாக அமளி செய்திருக்கிறார், சரியாக வாத செய்திருக்கிறார், இமாம் ஜமாத்துக்கு சமூகம் அளித்திருக்கிறார் என்றால் அதே சவாபுகளை அவர்களுடைய பட்டோலையிலே எழுதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். உட்கார்ந்து தொழுகிறார், நின்று தொழுதால் எவ்வளவு கூலி அதை எழுதுங்கள். வீட்டிலே தொழுகிறார், நடந்து வர முடியாது, முடிந்த காலத்திலே வந்திருக்கிறார். பள்ளி வாசலுக்கு போனால் எத்தனை மடங்கு அதிகம் எழுதப்படுமோ அத்தனை மடங்கு எழுதுங்கள் என்று சொல்லுவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதைத்தான் சொன்னார்கள், எகுத்தனிம் ஹம்சன் கபலகம், நோய் வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஆற்றல் ஆரோக்கியத்தை பயன்படுத்தி அமளிபாதத்தில் ஈடுபட்டுக் கொள். எனவே கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் வராமலே இருப்பது ரஹ்மத், நியமத். நோய் வந்துவிட்டால் அது ஒரு ரஹ்மத். ஆனால் நோய் வராத காலத்தில் அது திடீரென்று வந்துவிடும். மனித உடம்பு இருக்கிறதே, எந்த நோயும் இந்த உடம்புக்கு தான் வரும். எல்லா நோய்களும் எப்பொழுது வரும் என்று தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வந்தாலும் அது ஒரு ரஹ்மத்தாக மாற்றுகின்ற சக்தி யாருக்கு இருக்கும் என்றால், அந்த நோய் வருவதற்கு முன்னால் இருந்த நியமத்தை சரியாக பயன்படுத்தி அமளிபாதத்தில் ஈடுபட்டால் நோய் வந்ததற்கு பின்னாலும் கூட எங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லுகின்றானாம், அந்த நோயிலே அவனை மௌத்தாக்கினால் உதுகில்குல் ஜன்னா, மலக்குமார்களே நீங்கள் சாகிதாக இருங்கள், அவர்களை நான் சுவர்க்கத்திலே அவர்களை நுழைய வைத்து விடுவேன். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார், அந்த நோயை நான் குணப்படுத்தினால் ஏற்கனவே இருந்த இறைச்சி அந்த சதைக்கு மாற்றமாக புதிய சதையை நான் உருவாக்குவேன். ஏற்கனவே இருந்த ரத்தங்களை இல்லாமலாக்கி புதிய ரத்தங்களை அந்த உடம்புக்குள் நான் உருவாக்குவேன். அது மாத்திரமல்ல, கடந்த கால பாவங்களை மன்னித்து அவனை ஒரு புது மனிதனாக நான் உருவாக்குவேன். நோய் வந்து விட்டது, அந்த நோயால் மாண்டு விட்டாலும் சுவடம், அந்த நோயிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட அவனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். எனவே நியமத், நோய் இல்லாத இந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல சிறிய பெரிய குற்றம் குறைகளை மன்னித்து தருவாயாக. எதிர்காலத்தில் இன்னும் எத்தனையோ பாவங்களை செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டிருக்கிறோம் ரஹ்மானே, அந்த பாவங்களை விட்டு எங்களை பரிசுத்தமாக்கி பாதுகாத்து தூரமாக்கி விடுவாயாக. அந்த பாவ சிந்தனையை அப்புறப்படுத்தி நல்ல உள்ளங்களை நீ எங்களுக்கு நசீபாக்கி அருள்வாயாக. எங்களை பெற்று எங்களை வளர்த்தி எங்களை ஆளாக்கி எத்தனை பெற்றோர்கள் இன்று கபராளிகளாக இருக்கிறார்கள் ரஹ்மானே, அத்தனை பேருடைய கபர்களையும் சொர்க்க பூங்காக்களாக நீ ஆக்கி அருள்வாயாக. நாம் செய்கின்ற பாவங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது யா அல்லாஹ். நாம் செய்கின்ற அமல்களிலே அவர்களுக்கு பங்கு இருக்கிறது ரஹ்மானே. எனவே நாம் செய்கின்ற அமளிபாதத்துடைய வரக்கத்தின் மூலமாக அவர்களுடைய கபருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்குவாயாக. அவர்களுடைய பேரை ஞாபகம் வந்த பொழுதெல்லாம் அவர்களுக்காக நாம் கொடுக்கின்ற சதக்காக்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு நாம் செய்கின்ற துஆக்களை நீ அங்கீகரித்து அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவாயாக. அவர்களுடைய வாழ்க்கையிலே பரக்க செய்வாயாக. அவர்களுடைய நோய் நொம்பல்களை குணப்படுத்தி விடுவாயாக. அவர்களுக்கு கண் குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை ஆக்குவதோடு எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களுக்கும் கண் குளிர்ச்சியை உருவாக்கி விடுவாயாக. கைசேதத்தை சஞ்சலத்தை உருவாக்கி விடாமல் பாதுகாத்து அருள்வாயாக. கொடிய பயங்கரமான வியாதிகளை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்வாயாக. யாழ் எங்கள் அனைவர்களுக்கும் அப்படி ஏதாவது வந்துவிட்டாலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கி அருள்வாயாக. நம் அனைவர்களுடைய கடைசி முடிவையும் நல்ல முடிவாக ஆக்கி தந்தருள்வாயாக. கெட்ட கேவலமான மோசமான மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்து அருள்வாயாக. உனக்கு விருப்பமாக எத்தனையோ அமல்களை செய்கிறோம் நாயனே, அதில் ஏதாவது ஒரு அமலை நீ பொருந்தி கொண்டாய் என்றால் அந்த அமலோடு இருக்கும் பொழுது எங்கள் கடைசி மூச்சை வாங்கிக் கொள்வாயாக. இந்த உலகத்தை விட்டு இறுதியாக இந்த கண்ணால் நாம் பார்க்கும் காட்சியாக நீ எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுவர்க்கலோகத்து இன்பங்களை காட்டி காட்டி எங்கள் சக்கராத்தை இழைத்துப்படுத்துவாயாக. இந்த உலகத்தில் இந்த நாக்கின் மூலமாக நாம் பேசுகின்ற இறுதி வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை உரத்த குரலில் சொல்லிச் சொல்லிய சிரித்த முகத்தோடு அந்த மலக்குள் மௌத்தை பார்த்து மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல சந்தர்ப்பங்களை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.